மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 28,
குரல் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். உரை: ஒழுக்கம் உடைமை குடிமை. எல்லாருக்கும் தத்தம் வருணத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடைமை குலனுடைமையாம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவ்வொழுக்கத்தில் தவறுதல் அவ்வருணத்தில் தாழ்ந்த வருணமாய் விடும்.
நாங்கள் இந்த குரலுக்கு உரை சொன்னால் பொதுப்பட சொல்லுவோம். அதாவது, ஒழுக்கம் உள்ளவன் உயர்ந்தவன், ஒழுக்கம் இல்லாதவன் தாழ்ந்தவன். இது பொதுப்பட சொல்லுகிற ஒரு பொருள். அது சரிதான், அந்த பொருளும் தப்பில்லை. பரிமேலழகர் இன்னும் உள்நுழைந்து இதற்கு பொருள் தேடுகிறார். சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேடுகிறார். படியுங்கள்.
உரை: ஒழுக்கம் உடைமை குடிமை. எல்லாருக்கும் தத்தம் வருணத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடைமை குலனுடைமையாம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவ்வொழுக்கத்தில் தவறுதல் அவ்வருணத்தில் தாழ்ந்த வருணமாய் விடும். உரை குறிப்பு.
இதுல கொஞ்சம் சொல்லிட்டு உரை குறிப்புக்கு போவோம். இப்ப பாருங்கள், ஒருவனுக்கு ஒரு வர்ணம் உண்டு. இது கொஞ்சம் நீங்க கவனிச்சு கேட்க வேண்டியது. ஒருவனுக்கு ஒரு வர்ணத்திலே ஒருவன் பிறக்கிறான். உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளும், அவன் சத்திரியன், அல்லது அவன் ஒரு பிராமணன், அல்லது ஒரு ஏதோ ஒரு நாலு வர்ணத்திலே ஒரு வர்ணத்தவன். இவன் தன் வர்ணத்துக்குரிய ஒழுக்கத்தை பேண வேண்டும். அதுதானே நாங்கள் ஆரம்பத்திலே பிடித்தது. அவன் தன் வர்ணத்துக்குரிய ஒழுக்கத்தை பேண வேண்டும், தன் நிலைக்குரிய ஒழுக்கத்தை பேண வேண்டும். இப்ப இங்கே நிலையை பற்றி விட்டுட்டு வர்ணத்தை பற்றி சொல்கிறார். வர்ணத்துக்குரிய ஒழுக்கத்தை பேண வேண்டும். சரியான வர்ண ஒழுக்கத்தை அவன் பேணினால் அந்த வர்ணத்துக்குள்ளே இருக்கிற உயர்குலத்தவனாகிய அவன் கருதப்படுவான். ரொம்ப நேர்மையோடு அணுக வேண்டிய குரல். ஒரு ஒரு வணிகத்துறை சார்ந்த ஒருவன் இருக்கிறான், தாழ்ந்த குலத்துக்குள்ளே ஒருவன் இருக்கிறான். ஆனால் வர்ண அந்த வணிகருக்குரிய நேர்மை நீதி முதலியவற்றை எல்லாம் சரியான முறையிலே கடைபிடித்தால் அந்த வர்ணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்குலத்தவனாக அவன் கருதப்படுவான். இது ஒன்று. தவறுகிறான் என்று வையுங்கள், ஒழுக்கம் தவறுகிறான் என்று வையுங்கள். ஒழுக்கம் தவறினால் என்ன நடக்கும் என்றால், குலம் ஒழுக்கத்தை பேணினால் குலத்தினுடைய உயர்குலத்துக்கு வருவான். அப்ப தவறினால் என்ன நடப்பான்? தாழ்ந்த குலத்துக்கு வருவான் அல்லவா நாம் சொல்ல? இல்லை, தாழ்ந்த வர்ணத்துக்கே போய்விடுவான். இது ரொம்ப கவனிக்க வேண்டும். இது எல்லாருக்கும் பொது. நீ ஒரு வர்ணத்திலே இருந்து அந்த வர்ணத்தினுடைய ஒழுக்கங்களை கடைபிடித்தால் அந்த வர்ணத்துக்குரியிலே உள்ள உயர்குலத்தவனாக நீ கருதப்படுவாய். அந்த ஒழுக்கத்தை நீ கடைபிடிக்க தவறிவிட்டால் தாழ் குலத்தவனாவதல்ல, அதைவிட கீழ் வர்ணத்துக்குரியவனாக நீ போய்விடுவாய். இது ஒன்று. இரண்டாவது, நீ எவ்வளவுதான் உன் வர்ணத்துக்குரிய ஒழுக்கத்தை சரியாக கடைபிடித்தாலும் அதற்கு மேற்பட்ட வர்ணத்துக்கு நீ போக முடியாது. இதெல்லாம் நமக்கு குழப்பம் தருகிற இடங்கள். இது நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லி வச்சுட்டு போற பதிவும் பண்ணுகிற அப்படியா சந்தோஷம், இல்லாட்டி இதை எப்படியே கெடுத்துடுவார்கள். அப்ப ஒரு கேள்வி பிறக்கும், இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவன் ஏன் அதற்கு மேற்பட்ட வர்ணத்துக்கு போகக்கூடாது என்றால், வர்ணம் என்பது அவனுடைய பிறவி இயல்பு. வர்ணம் என்பது அவனுடைய பிறவி இயல்பு. பிறவி இயல்பிலே அந்த பிறவி இயல்பு சார்ந்த வர்ண ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அந்த வர்ணத்தின் உச்சம் வரையும் போகலாமே தவிர அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து இவன் அடுத்த வர்ணத்துக்கு போக முடியாது. எனக்கு வணிகம் என்பது என்னுடைய இயல்பாக இருக்கிறது. வணிக ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வணிகத்துக்குள்ளே உச்சமாக போகலாம். நான் பிறகு சத்திரியனாக போவேன் என்றால் அது பிறவி இயல்பு மாற வேண்டும். நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? பிறவி இயல்பு ஒருத்தருக்கு ரத்தத்தில் இருக்கு என்று சொன்னேனே, அவன் ரத்தத்தோட கொண்டு வருகிறான். அப்ப எனக்கு வணிகம்தான் என்னுடைய இரத்த இயல்பு என்றால் நான் அதுக்குள்ளே உயர்ந்தவனாகலாமே தவிர அடுத்ததாக போனேன் என்றால் என் பிறவி இயல்புக்கு மாறு. அது இதன் போகக்கூடாது என்று ஒண்ணு சட்டம் வைக்க இல்லை. இது என்ன நாசமாக போன ஒரு அநியாயம் வந்துட்டதுன்றா, பரிமேலழகர் பிராமணனாக போனார். பாத்தீங்களா, பிராமணன் அதை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கான், மேல போகாம பண்ணி இருக்கிறான். அப்படி சொல்லுகிறவர் அல்ல அவர். அப்படி சொன்னா பாவம். அறிவுத்துறையிலே உச்சத்துக்கு போனால் ஆண்பால் பெண்பாலே பார்க்கப்படாது. அதுதான் அறிவுத்துறை. இப்ப நாம இல்லைன்னா நம்ம நிலையில நின்று அவர்களை பிடிச்சு கீழே இறக்குகிறோம். ஏன் மேல போகும், அடுத்த வர்ணத்துக்கு போக முடியாது. அடுத்த வர்ணம் என்பது அவனுடைய ரத்தத்திலே இல்லை. இப்ப அவனுக்கு வணிகத்தன்மை தான் இருக்கு. நீ எவ்வளவுதான் வணிக ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலும் நீ பிராமணனா போக முடியாது. பிராமண புறவி என்பது அது கல்விக்குரிய ஒழுங்கு, கல்விக்குரிய வேலை அல்ல உன்னுடைய வேலை. நீ அதுல உச்சம் தொடலாம், ஆனால் தாழ்ந்தாயானால் அதை விட கீழே இறங்கி விடுவாய். அந்த குலத்துக்கே உரியவனாக இல்லாமல், அந்த வர்ணத்துக்குரியவனாக இல்லாமல், தாழ்ந்த வர்ணத்துள் ஒருவனாக நீ கணித்து மதிக்கப்படாமல் விடப்படுவாய் என்பதைத்தான் சொல்லுகிறார். இது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். தன் ஒழுக்கம் கடைபிடித்தால் வர்ணத்து குலத்தினுடைய உச்சம் போகலாம், அதை கடைபிடிக்காத பட்சத்திலே அதற்கு கீழ்ப்பட்ட வர்ணம் வரைக்கும் நீ போவாய் என்பதைத்தான் இந்த குரலுக்கு உரையாக பரிமளகர் சொல்லுகிறார். அதை படியுங்கள்.
உரை: ஒழுக்கம் உடைமை குடிமை. எல்லாருக்கும் தத்தம் வருணத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடைமை குலனுடைமையாம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவ்வொழுக்கத்தில் தவறுதல் அவ்வருணத்தில் தாழ்ந்த வருணமாய் விடும். உரை குறிப்பு: பிறந்த வருணத்துள் இழிந்த குலத்தார் ஆயினும் ஒழுக்கம் உடையராக உயர்குலத்தவர் ஆவர் ஆகலின்.
பிறந்த வருணத்துள் இழிந்த குலத்தாராயினும் ஒழுக்கமுடையாராக உயர்குலத்தாராய் அந்த வருணத்துக்குள் கணிக்கப்படுவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா?
உயர்குலத்தவர் ஆவர் ஆகலின் குடிமையாம் என்றும், உயர்ந்த வருணத்து பிறந்தார் ஆயினும் ஒழுக்கத்தில் தவற தாழ்ந்த வருணத்தவர் ஆவார் ஆகலின்.
தாழ்ந்த குலத்தவர் இல்லை, தாழ்ந்த வருணத்தவர் ஆவார்களின்
இழிந்த பிறப்பாய் விடும் என்றும் கூறினார்.
ரெண்டு சொல்லையும் எவ்வளவு தூரம் பரிமளகர் கவனிச்சிருப்பார் பாருங்க. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். சொல்றது விளங்குது? யார்? திருவள்ளுவர். ஒழுக்கமுடைமை குடிமை. இழுக்கம்
இழிந்த பிறப்பா,
இழிந்த குடியாகிவிடும் அல்ல, இழிந்த பிறப்பாகிவிடும் என்று விட்டார் திருவள்ளுவர். ஆகவேதான் பரிமளகர் சொல்லுகிறார், நீ நல்ல பண்புகளை பெறினால் அந்த அந்த வர்ணத்துக்குள் உயர்ந்தவனாய் கருதப்படுவாய். நீ அந்த பண்பை பேணவே இல்லையா, அந்த வர்ணத்தின் தன்மையே உன்னிடம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அதை விட தாழ்ந்த வர்ணத்திலே போய் நீ இருப்பாய். இதுதான் சொல்ல வருகிறது.
உள்வழிப்படும் குணத்தினும் இல்வழிப்படும் குற்றம் பெரிது என்றவாறு பயன்
என்றவாறு, அதாவது அந்தந்த வர்ணத்துக்குரிய குணங்கள் இருக்கிறதாலே வருகிற சிறப்பை விட இல்லாதாலே வருகிற குற்றம் என்பது மிக மோசமானது. இருந்தால் என்ன செய்ய போகிறாய்? இப்போ 25-25 புள்ளியா 4 வர்ணத்துக்கும் போட்டு வையுங்க. போட்டு வைத்தால் நீ 2வது வர்ணத்திலே பிறந்து விட்டாய். அந்த 25 புள்ளியும் பூரணமா இருந்தால் 2வது வர்ணத்தில் உச்சம். அந்த 25 புள்ளி உனக்கு இல்லையா, அடுத்த வர்ண லிஸ்டுக்குள்ளே நீ வந்து விடுவாய். பண்பாட்டிலே அடுத்த லிஸ்டுக்குள்ளே வந்து விடுவாய். இது எல்லா வர்ணத்துக்கும் பொருத்தம். நல்ல பிராமணனாக இருந்தாலும் அந்த பிராமணன் தன் குல ஒழுக்கத்தை கடைபிடிக்காத பட்சத்திலே அவன் பிராமணரில் தாழ்ந்தவன் இல்லை, அடுத்த வர்ணத்துக்குள்ளே வந்து நிற்பான். இதெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும்ன்றா, பல பேர் கீழ்வர்ணங்களுக்கு இறங்க வேண்டி வந்துவிடும். பிறப்பை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் உயர்வர்ணம் என்று சொல்லிக் கொண்டு எல்லாரும் இருக்கிறார்கள். பிராமணர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் இருக்கிறார்கள். நீ அந்த அந்த தொழிலுக்குரிய வேலை செய்தால்தான் நீ அந்த வேலை உள்ளவன். அந்த தொழிலுக்கு என்று சில குணங்கள் இருக்கிறதல்லவா, சில கடமைகள் இருக்கிறதல்லவா. இன்றைக்கு சம்பள பொருளாதாரத்தை கொண்டு வெள்ளைக்காரர்கள் நம்மை மயக்கி விட்டார்கள். அந்தனர்கள் அந்தன ஆச்சாரத்தை கடைபிடிப்பதில்லை. ஏனென்றால் சம்பளம் வருகிறது, வேலை கிடைக்கிறது, அந்த வேலை செய்யலாம். அந்த வேலைக்கு போனால் அந்த பண்பாடு பேண வேண்டும், அந்த பாட்டிக்கு போக வேண்டும். பிறகு கீழே வந்து இறங்கி பூணூல் போட்டுக்கொண்டு நான் பிராமணன் என்று சொல்லப்படாது. நீ அந்த வர்ணத்திலே இப்ப இல்லை, அவ்வளவுதான் முடிவு. கடைபிடிக்கிறாயா, அந்த வர்ணத்தின் உயர்வு வரையும் போகலாம். அதுபோலதான் வியாபாரியும், நீ அந்த வியாபாரத்தினுடைய ஒழுங்கு கடைபிடித்தால் வியாபாரத்தினுடைய பண்பாட்டிலே உயர்ந்த குலத்தவனாவாய். அது கடைபிடிக்காதவற்றால் நீ கீழே உற்பத்தியாளன் போல கீழே இறங்கி விடுவாய். இந்த நிலையை ரொம்ப தெளிவாக இந்த குரலை வைத்துக் கொண்டு பரிமளகர் சொல்லுகிறார். இது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது சொல்லாமலும் போகலாம் இந்த காலத்துக்கு, நான் சொல்லுகிறேன் என்றால், இதை நீங்கள் உங்கள் குலம் உங்கள் வர்ணம் வைத்துக் கொண்டு தீர்மானியுங்கள். நான் எப்பவும் சொல்வேன், இது படிப்புக்கான வகுப்பு அல்ல, வாழ்வுக்கான வகுப்பு. ஆகவே நான் சொல்லுகிறேன், நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தில் மேல் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஏறலாம், சரியான முறையிலே ஆசாரங்களை கடைபிடித்தால் ஏறலாம். கடைபிடிக்காத பட்சத்திலே வர்ணத்திலிருந்தே இறங்கலாம். இந்த நிலையை, இந்த தராசை சமூகம் கையில் எடுத்து விட்டால் வர்ணாசிரம தர்மத்திலே யாருக்கும் கோபம் வராது. இந்த கேம் கோபம் இருந்தா இந்த தராசு தூக்கி போட்டுவிட்டு நாம வர்ணாசிரம தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் சாமிக்கு பூ வைக்காதவன், ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணாதவன், ஒரு நாள் கோயிலுக்கு போகாதவன் தன்னை பிராமணன் என்கிறான், பிராமணன் என்கிறான். அவன் அந்த வர்ணத்திலேயே இல்லை. இந்த தராசை சமூகம் எடுத்திருந்தால், சமூகம் தந்த தராசை தமிழ் சமூகம் எடுத்து, நீ என்ன தொழில், இதுக்கு உரிய என்ன என்ன ஒழுக்கம் பேணுகிறாய், வர்ணம் இதுக்குரிய ஒழுக்கம் என்ன பேணுகிறாய், பேணவில்லை, ஆகவே நீ அந்த வர்ணம் இல்லை. இப்படி தராசு எடுக்கப்பட்டிருந்தால் வர்ணாசிரம தர்மத்தின் பெருமை தெரிந்திருக்கும். நாங்கள் அந்த அந்தந்த வர்ணத்திலே இருந்தவர்களுடைய அதிகாரம் கருதி நாங்கள் மாத்தி விட்டோம். அந்த அதிகார தராசை கையிலே வைத்திருக்கிறோம். ஆகவே நான் பிறந்தேன், ஆகவே நான் இந்த ஜாதி என்று சொல்ல பழகியிருக்கிறோம். பிறப்பினாலே ஜாதி வராது. குலன் என்பது அந்த குல ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாலே தான் வரும். எந்த குலத்தில் இருந்தும் அந்தந்த குலத்தினுடைய ஒழுக்கத்தை ஒருவன் கடைபிடித்தால் அவன் உயர்ந்தவன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நினைக்காதீர்கள், ஒரு பிராமணனாக இருந்து சந்தியாவந்தனம் பண்ணி பூஜை பண்ணி அது செய்ததுதான் சரி என்று நினைக்க, உயர்வு என்று நினைக்க தேவையில்லை. நீ அடுத்த குலத்தில் பிறந்தாயா, சத்திரியனாக பிறந்தாயா, மக்களை காப்பாற்றுவது, உலகத்தை பேணுவது, இவற்றிலே நான் அசையாமல் நடுவு நிலைமையோடு இருக்கிறேன் என்று நீ சொன்னால் நீ அவனை விட உயர்ந்தவன் தான். ஏனென்றால் உன்னுடைய குலன் என்பது எந்த விதத்திலும் தாழ்ந்த ஒரு குலன் அல்ல. அதனுடைய கடமையை நீ செய்து காட்ட வேண்டும். செய்து காட்டினால் அவனை விட நீ அவனுக்கு அவனை விட உயர்கிறாயோ இல்லையோ அவனுக்கு சமமாக பேணப்படுவாய். இப்படி நம் சமூகம் வர வேண்டும். தமிழ் சமூகம் இப்படி வர வேண்டும். சும்மா பிறப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவன் வேறு இவன் வேறு என்று சொல்லக்கூடாது. பண்பாட்டை வைத்துக் கொண்டு பேணினால், நான் எப்பொழுதும் சொல்லி பொது கருத்திலேயே ஜாதி என்பதை எப்படி தீர்மானிப்பது என்றால் ஒழுக்கத்தை வைத்து தீர்மானி. ஒழுக்கமுடையவனாக ஒருவன் இருக்கிறானா, அவன் நல்ல குலனுடையவன். ஒழுக்கம் இல்லாதவனா, அவன் எவ்வளவு உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் தாழ்ந்த குலத்தவன் என்று தராசு தூக்கப்படுமானால் தமிழ் சாதி நிமிரும். அதைத்தான் இந்த குரலிலே சொல்லப் போகிறான். படியுங்க.
உள்வழிப்படும் குணத்தினும் இல்வழிப்படும் குற்றம் பெரிது என்றவாறு.
அதாவது தமிழ் இருக்கம் உள்வழிப்படும் குணத்திலும், இவர் சொன்னாரே, அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை, அப்ப ஒழுக்கமுடைமை உள்வழிப்படும் குணம், இழுக்கம் இல்வழிப்படும் குற்றம். அதனாலே வருகிற உயர்வை விட இதனாலே வருகிற தாழ்வு மிக மோசமானது என்று அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல. சில குணங்களினுடைய, சில குணங்களினாலே வருகிற தகுதியை விட சில குணங்களினுடைய இன்மையினாலே வருகிற தகுதியினம், நான் கொலையே செய்யவில்லை, எனக்கு சமூகத்திலே மனிதன் என்ற அபிப்பிராயம் இருக்கும், நான் கொலை செய்கிறேன், மனிதனாகவும் நான் மதிக்க மாட்டேன். அப்போ கொலை செய்யாமல் இருக்கிற குணத்தை விட கொலை செய்வதாலே வருகிற குற்றம் பெரிதாகிவிடும் என்பதை சொல்கிறார். உள்வழிப்படும்
குணத்தினும் இல்வழிப்படும் குற்றம் பெரிது என்றவாறு. பயன் இடையீடு இன்றி எய்துதலின் அவ்விரைவு பற்றி அவ் ஏதுவாகிய வினைகளே பயனாக ஓதப்பட்டன.
இது பொருள் விளங்கிட்டா இந்த சொல் வசனம் ஒண்ணு என்ன சொன்னார், ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் உடைமையே குடிமையா என்று கேட்டால் இல்லை, ஒழுக்கம் உடைமையை பேணுவதால் வருவதே குடிமை என்று இருக்க வேண்டும். இவர் ஒழுக்கம் உடைமை குடிமையை, இழுக்கத்தினால் வருவதே இழிபிறப்பு என்று இருக்க வேண்டும். இழுக்கம் இழிபிறப்பு என்கிறார். அப்ப நடுவில் ஒரு கொஞ்சத்தை விட்டுட்டார். ஒழுக்கத்தோடு இருப்பதனால் வருவதே குடிமை, இழுக்கத்தை எய்துவதால் வருவதே இழிபிறப்பு என்று இருக்க வேண்டும். இவர் என்ன சொன்னார் திருவள்ளுவர், ஒழுக்கம் உடைமை குடிமை என்றார், இழுக்கம் இழிபிறப்பு ஆகிவிடும் என்றார். அப்படி எப்படி விடலாம் என்று கேட்டால், ஒழுக்கத்தோடு இருக்க குடிமை வரும், இழுக்கம் எய்த குடிமை போகும், பிறப்பு போகும். அது எப்படி போகும்னா வேகமா போயிடும். நீங்க ஒழுக்கத்தோடு இருந்தால் உங்களுக்கான உயர்குலத்தன்மை உடனே வரும். நீங்கள் அந்த ஒழுக்கத்தை பேணத் தவறினால் உங்களுக்கான வர்ணம தாழ்வு உடனே வரும். அந்த உடனே வரும் என்று சொல்வதற்காக, வேகப்படுத்தி சொல்வதற்காக ஒழுக்கம் உடைமையே குடிமை என்று விட்டார். ஒழுக்கம் உடைமையால் வருவது குடிமை என்று சொல்லி இருக்க வேண்டும். ஒழுக்கம் உடைமையே குடிமை என்றார். இழுக்கத்தினால் வருவதே இழிபிறப்பு என்று சொல்லி இருக்க வேண்டும். வருவதை விட்டு இழிபிறப்பே இழுக்கம் என்று சொன்னதால் வேகம் கருதி உடனே எய்துதற் பொருட்டால் அது அதை அந்த அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க.
பயன் இடையீடு இன்றி எய்துதலின்
அந்த நீங்கள் அந்த பண்பாட்டை பேணினால் அதனுடைய பயன் எந்த தடையும் இல்லாமல் டக்குண்டு வரும். பயன் இடையீடு இன்றி வருதலின்
அவ்விரைவு பற்றி அவ் ஏதுவாகிய வினைகளே பயனாக ஓதப்பட்டன.
ஏதுவாகிய வினைகள் ஒழுக்கம் என்கின்ற வினை காரணம், அதனால் வருகின்ற பயன்தான் உயர்வு குடிப்பிறப்பு. இழுக்கம் என்பது காரணம், அதனால் வருகிற பயன்தான் இழிபிறப்பு. அதை தனித்தனியே சொல்லாமல் சேர்த்து சொன்னதற்கான காரணம் இது என்கிறார்.
மறுவாசிப்பு குறள் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். உரை
என்ன இந்த இழுக்கம் இழிந்தவர் ஒரு இதுகளெல்லாம் பேண உடனே வரும், பேணாம விட்டால் உடனே வரும். எது உடனே வரும்? அங்கே உயர்குளம் வரும், இங்கே இழிபிறப்பு வரும். எப்படி வரும் என்றால், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். ஒரு நல்ல பிராமணர் போய் அதுல இருந்து மீன் வாங்கினார் என்றால், பிறகு ஒருத்தன் ஆராய மாட்டான், இவர் இந்த குளம் இந்த பிறப்பு, இவர் தொடர்ந்து வாங்குறாரா வேண்ட மாட்டாரா, இது என்ன பண்ணுவோம் ஒன்னு பார்த்த உடனேயே இவன் பிராமணன் இல்லை என்பான். இதுதான் அந்த உடன் விளைதல் என்பது. நான் சொல்றது ஒரு ரொம்ப தாழ்ந்த ரொம்ப ஒழுக்கமா இது ஒரு தீயது வர்ற பொழுது அதுல இருந்து விலகிறானா, அதை பார்த்த உடனேயே இவன் உயர்ந்த குளம் என்பான். இதுதான் இடையீடு அன்று எய்துதலின் என்பதற்கு அர்த்தம்.
உரை ஒழுக்கம் உடைமை குடிமை. எல்லாருக்கும் தத்தம் வருணத்திற்கு ஏற்ற ஒழுக்கமுடைமை குலனுடைமையாம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவ்வொழுக்கத்தில் தவறுதல் அவ்வருணத்தில் தாழ்ந்த வருணமாய் விடும். உரை குறிப்பு பிறந்த வருணத்துள் இழிந்த குலத்தார் ஆயினும் ஒழுக்கம் உடையராக உயர்குலத்தவர் ஆவார் ஆகலின் குடிமையாம் என்றும், உயர்ந்த வருணத்து பிறந்தாராயினும் ஒழுக்கத்தில் தவற தாழ்ந்த வருணத்தவராவர் ஆகலின் இழிந்த பிறப்பாய் விடும் என்றும் கூறினார். உள்வழிப்படும் குணத்தினும் இல்வழிப்படும் குற்றம்
எது உள்வழிப்படும் குணத்தினும்? ஒழுக்கம் உள்வழிப்படும் குணத்தினும் ஒழுக்கம் இல்வழிப்படும் குற்றம்
பெரிது
என்றவாறு எவ்வளவு தூரம் சொற்களை மிச்சம் பிடிக்கிறார். என்னென்ற பாருங்க, ஒரு உடம்பிலே இருக்கிற உயிருக்கு இத்தனை மூச்சு என்று வகுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய யோக நூல்கள் சொல்கின்றன. உங்க உங்க ஒரு உயிருக்கு இத்தனை மூச்சு இழுத்து விடுகிறீர்களே, இத்தனை மூச்சு, அதுக்கு எண்ணிக்கையே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மூச்சை எவ்வளவு கவனமாக சிக்கனம் பிடிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஆயுள் நீளும். மூச்சு வேகமா போற விஷயத்துல ஒன்று பேச்சு, அது தெரிஞ்சபடியா தான் நீங்க எல்லாம் மௌனமா இருக்கிறீர்கள். தெரியாது நான் பேசுறேன். பேச்சாளனை உலகம் மதிப்பதற்கு காரணம், பாவம் அவன் சமூகத்துக்காக மூச்சை விடுகிறான். மூச்சு விடவிடாது. அது மாதிரி பாருங்க, கோபம் கோபம் காமம் ரெண்டும் மூச்சை வெளிப்படுத்தும். கோபம் வந்தோடனே பேசுறான், கோபம் வந்தவுடனே மூச்சு வேகப்படுகிறது, அது போல காமம் வந்தவுடனே மூச்சு வேகப்படுகிறது. இதெல்லாம் உயிர்த்தன்மையை குறைக்கும், அது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தன்மை நீள வேண்டுமானால் பேச்சு குறைய வேண்டும். அதுதான் பரிமளகர் போன்றவர்கள் சொற்களை எல்லாம் தேவையில்லாம பேசி உங்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதுதான் உள்வழிப்படும் குணத்தினும் இல்வழிப்படும் குற்றம் ஆயிற்று.
பயன் இடையீடு இன்றி
கொஞ்ச நாள் படிச்சா நீங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீர்கள். உங்களை கண்டா சமூகத்தில் இருக்கிறவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க, என்னடையா பேசுறான் என்று.
பயன் இடையீடு இன்றி ஏதுதலின் அவ்விரைவு பற்றி அவ் ஏதுவாகிய வினைகளே பயனாக ஓதப்பட்டன. குறள் 134. மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும்.
இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு விடுகிறேன். இன்றைக்கு சில தமிழ் சொற்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் மாறுபட்டு விட்டன. சில தமிழ் சொற்களின் அர்த்தங்கள் பிரயோகத்தில் இல்லை. இந்த ஓத்து என்று சொல்லியிருக்கிறதே இன்றைக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துகிறார்கள். அது நான் வெளிப்படையாக சொல்றதுல எனக்கு ஒரு கூச்சமும் இல்லை. ஓத்து என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் வேதம் என்று அர்த்தம். ஏன் அந்த பெயர் வந்தென்றால் ஓதப்படுவதால் ஓத்து. வேதம் எழுதப்படுவதல்ல, ஓதப்படுவது. கேட்டு 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 செவிவழியாக வர வேண்டும். எழுதினால் என்னாகும் என்றால் பிழைகள் வந்துவிடும் என்று எழுத வேண்டாம் என்று விட்டார்கள். அதனாலே காதாலே கேட்க வேண்டிய அது வெறும் சப்த பயன் செய்கிறவை, சப்தம் சரியாக காதலே விழவணும். இப்ப ஒரு எழுத்துக்கே நாங்க எத்தனை சப்த அர்த்தம் எத்தனை சப்தம் சொல்லி கொண்டிருக்கிறோம். உச்சரிப்பு என்னுடைய உச்சரிப்பு பிழை சொல்லினுடைய பிழையாகி விடுகிறது. ஒரு எழுத்து கொண்டு வா என்று சொல்லி இருந்தால் பாண்டியன் தப்பியிருப்பான், கொன்று வா என்று விட்டான். கன்றிய கையன் கல்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பு குணர்க, கொண்டு வாங்கிருந்தா விசாரணையில தப்பியிருப்பான். ஒரு எழுத்து கூட அர்த்தங்களை மாற்றிவிடும். ஆகவே வேதத்தை எழுதாதே, வேதத்தை ஓத வேண்டும். சப்தத்தாலே அதை காதக்குள்ளே வாங்கி 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 உள்ளே போக வேண்டும். அப்படி ஓதப்படுவதனாலே வேதத்துக்கு ஒத்து என்று பெயர். இதை முதல் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். இங்கே அடுத்த விஷயம் சொன்னாங்கள், குலம் பற்றி வர்ணம் பற்றி பேசணும். ரொம்ப முக்கியம். பரிமளர் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை, தன் கருத்தை ஏற்றவில்லை. திருவள்ளுவர் சொன்னதைத்தான் சொல்கிறார் என்பதற்கு அடுத்த அதிகம் அடுத்து இப்ப வர்ற குரல் சான்று. முதல் குரல் படித்தோமே அது திருவள்ளுவர் கருத்து தான், பரிமளர் கருத்து இல்லை. அதுதான் சொல்லுகிறார், மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும். ஏனென்றால் மறந்து போனால் கூட ஒரு பிராமணன் வேதத்தை பின்னாலும் படித்துக் கொள்ளலாம். ஆனால் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். வேதத்தை மறந்தால் குற்றமில்லை, ஆனால் அந்த பிறப்புக்குரிய ஒழுக்கத்தை மறந்தால் நீ தாழ்ந்த வர்ணத்துக்கு போய்விடுவாய், பிறகு மேல வர முடியாது. வேதத்தை சொல்லாமல் விட்டால் நீ தாழ்வாயே தவிர தாழ்ந்த வர்ணத்துக்கு போக மாட்டாய், ஆனால் ஒழுக்கம் கெட்டால் தாழ்ந்த வர்ணத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானதாக பாத்தீங்களா, அது பிராமணன் பிராமணனைத்தான் சொல்லுவான். அப்படித்தானே நினைக்கிறோம், சொல்றேன் நீங்க வாசிங்க.
உரை: ஓத்து மறப்பினும் குழலாகும், கற்ற வேதத்தினை மறந்தான் ஆயினும் அவ்வருணங்கெடாமையின் பின்னும் அகுது ஓதி கொள்ளலாம். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும்.
பார்ப்பான் என்ற பெயரே ஏன் வந்ததென்றால் வேதத்தை பொருளாக வைத்துத்தான் அவன் உலகத்தை பார்ப்பான். வேதத்தை ஒரு கண்ணாடியாக வைத்துத்தான் அவன் உலகத்தை பார்ப்பான் என்பதாலே வந்த பெயர் பார்ப்பான். இதுக்கெல்லாம் வேற ஒன்றும் பெரிய பெரிய பொருளோடு கூடிய சொற்கள் அவ்வளவுதான்.
பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அந்தனது உயர்ந்த வருணம் தன் ஒழுக்கம் குன்ற கெடும். உரை குறிப்பு:
வேதம் குன்றினால் அவன் வர்ணத்தின் கீழ்நிலைக்கு போவானே தவிர அடுத்த வர்ணத்துக்கு போகான். ஒழுக்கம் குன்றினால் அடுத்த வர்ணத்தில் தாழ்ந்து போய்விடுவான்.
உரை குறிப்பு:
மறந்து என்ன சொன்னார் என்றால் கல்வியை விட ஒழுக்கம் பெரிது என்றார். அவ்வளவுதான், எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் கல்வியை விட ஒழுக்கம் முக்கியமானது. அப்பயும் பிராமணனை வச்சு சொன்னார் என்றால் வர்ணப்பிரிவுகளிலே கல்வியாளனுக்கு முக்கியத்துவம், அது இன்றைக்கும் முக்கியத்துவம் தான். இன்றைக்கும் கல்வியாளனுக்கு தானே முதலிடம் கொடுக்கிறோம். அப்ப ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால் உயர்ந்தவனை வைத்து சொன்னால் மற்ற எல்லாருக்கும் அது பொருந்தும். கொலை செய்தால் ஜனாதிபதிக்கும் தண்டனை உண்டு. என்ன அர்த்தம்? இவர் ஜனாதிபதியை பற்றி பேசுகிறார் என்ற அர்த்தமா? இல்லை, மிச்சம் எல்லாருக்கும் தண்டனை உண்டு என்பதை சமூகத்தின் தலைமை பிரஜையிலே வைத்து சொல்லிட்டால் எல்லாருக்கும் பொருந்தும். கல்வியாளன் சமூகத்தினுடைய தலைமை பிரஜை, அதனாலே அவனை வைத்து சொல்கிறார். ஒழுக்கமா கல்வியா என்று வைத்தால் கல்வியிலே குன்றினால் நீ வர்ணத்தால் குன்ற மாற்றாய், ஒழுக்கத்திலே குன்றினால் வர்ணத்தால் குன்றிவிடுவாய். இது அவனை வைத்து சொன்னதால் எல்லாருக்கும் பொருந்தும். படிங்க.
உரை குறிப்பு: மறந்த வழி இழிகுலத்தானாம் ஆகலின் மறக்கல் ஆகாது என்னும் கருத்தான் மறப்பினும் என்றார். சிறப்புடை வருணத்திற்கு மொழிந்தமையின் இஃது ஏனைய வருணங்கட்கும் கொல்லப்படும்.
இப்ப உங்களுக்கு பொருள் விளங்கும், சிறப்புடை வருணத்துக்கு மொழிந்த வழி ஏனைய வருணத்துக்கும் இது பொருந்தும். ரொம்ப முக்கியம் என்னவென்றால் ஒழுக்கம் பேணாமல் நீ கல்வி பண்ணினான், ரொம்ப வேதம் படித்து விட்டேன் ஆகமும் படித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒழுக்கம் குன்றுகிறாயா? நீ அந்த வர்ணத்தவனே அல்ல. ஆகவே ரொம்ப முக்கியம் பாருங்கள், கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம், கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பதை உயர்குலத்திலே வைத்து சொன்னார்.
மறுவாசிப்பு:
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உயர்குலம் என்றால் வேறொன்றாலும் உயர்ந்த குலம் அல்ல. கல்வி என்பது சமூக அமைப்பிலே உற்பத்தி விநியோகம் நிர்வாகத்தை விட உயர்ந்தது. அது எந்த நாட்டிலும் அதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவமாகத்தான் இருக்கிறது. நாம அதுக்கு ஒரு ஜாதி பெயர் வைத்து விட்டதுனாலே, அந்த ஜாதியிலே நமக்கு வெறுப்பு வந்து விட்டதுனாலே, அந்த ஜாதி சில தீமைகள் செய்தனாலே நாங்கள் அப்படி பார்க்க தலைப்பட்டு உண்மைகளை இழந்து போகக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறேன்.
மறுவாசிப்பு, குறள் 134. மரப்பினும் ஓத்து கொழலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். உரை: ஓத்து மரப்பினும் குழலாகும், கற்ற வேதத்தினை மறந்தான் ஆயினும் அவ்வருணங்கெடாமையின் பின்னும் அகுது ஓதி கொளலாம், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். அந்தனது உயர்ந்த வருணம் தன் ஒழுக்கம் குன்ற கெடும். உரைக்குறிப்பு: மறந்த வழி இழிகுலத்தனாம் ஆகலின் மறக்கலாகாது என்னும் கருத்தான் மரப்பினும் என்றார்.
அப்படி என்றால் இப்ப கொஞ்சம் பேர் தொடங்குவார்கள். திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார், வேதத்தை மறந்தா பரவாயில்லை, ஆகவே நான் வேதக்கடமை பிராமணக்கடமை எல்லாம் செய்கிறேன், வேதம் படிக்கிறது இல்லை. ஏன் படிக்கிறேன்? திருவள்ளுவரே மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன அப்படி மொக்குத்த மடத்தனமா சொல்லுகிறவர் அல்ல திருவள்ளுவர். அவர் என்ன சொன்னார்? மறப்பினும்ன்றார். மறப்பினும் என்றால் என்ன அர்த்தம்? மறக்கப்படாது என்று அர்த்தம். நான் செத்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் சாகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? மறப்பினும் என்ற ஐயக்கருத்து வைத்து சொன்னபடியால் பிராமணன் அதை மறக்கவும் கூடாது, இதை கைவிடவும் கூடாது என்று அர்த்தம். தப்பித்தவரி இது ரெண்டிலே எதை செய்வது என்று கேள்வி வருகிற பொழுது அதை விட இதற்கு முக்கியத்துவம் கொடு என்று அர்த்தமே தவிர வேதம் படியாதே என்று அர்த்தம் இல்லை. வேதம் படியாதே என்றால் அறிவுத்துறைக்குள் போகாமல் இருந்து கொண்டு நான் அறிவுத்துறை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிற பொழுது பெரிய பெரிய அறிவுத்துறை பதவியாளர்கள் எல்லாம் கைகாட்டி கொண்டு ஜெயிலுக்கு போகிறார். வெட்கமாக இருக்கிறது. வெட்கமா எப்படி உயிர் வாழுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது அந்த குலத்துக்குரியவே. நீ ஒரு ஒரு நல்ல பேராசிரியனா, ஒரு துணைவேந்தரா, நீ பிராமணன், சமூகத்தின் அறிவுத்துறை வளர்க்கிற பொறுப்பை எடுத்தவன், அதுல இருந்து தவறுவது என்பது ஒரு பெரிய குற்றம். அப்ப அதுல இருந்து நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறேன் சார், நான் லஞ்சம் வாங்குவதில்லை ஆனால் படிப்பதும் இல்லை என்று சொன்னா அவன் பேராசிரியன் ஆவானா? படிக்க வேண்டும். நீ படிப்பை மறந்தாலும் ஒழுக்கத்தை கைவிடாதே என்றால் படிப்பை மறந்து விடு, ஒழுக்கத்தை கைவிடாதே என்று அர்த்தம் இல்லை. அதனாலேதானாம் அவர் அந்த ஐயக்கருத்து போட்டார். மறப்பினும் என்று போட்டதற்கு காரணம் அது என்கிறார் பரிமளலகர்.
மறந்த வழி இழிகுலத்தானாம்
ஆகலின், பிறவியில படிச்சிருந்தாலும் இந்த இடங்கள் எல்லாம் நாங்க பார்த்திருக்க மாட்டோம். பரிமளர் என்று ஒரு பெரிய மனுஷன் இல்லாவிட்டார்.
மறந்த வழி இழிகுலத்தானாம் ஆகலின் மறக்கலாகாது என்னும் கருத்தான் மறப்பினும் என்றார். சிறப்புடை வருணத்திற்கு மொழிந்தமையின் இஃது ஏனைய வருணங்கட்கும் கொல்லப்படும்.
உயர்ந்த ஒரு வரிசையிலே பிரின்சிபல் என்றாலும் தண்டனை உண்டு என்றால் என்ன அர்த்தம்? மாணவனுக்கும் தண்டனை உண்டு என்று அர்த்தம். பிழை செய்தால் அவன்ல வச்சு சொன்னால் எல்லாருக்கும் பொது என்று அர்த்தம்.
குறள் 135. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. உரை: அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று.
யாராவது ஒருத்தர் இந்த படிப்புல ஆர்வம் உள்ளவர்கள், வாழ்க்கையாக படிக்கிறவர்கள் விட்டுருங்க, தமிழாக படிக்கிற மாணவர்கள் இங்க இருந்தா நான் சொல்லுகிறேன், சும்மா ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த பிஹெச்டி செய்யறதுக்கு எல்லாம் சும்மா தேவையில்லாத சப்ஜெக்டுகள் எடுத்து பிஹெச்டி பண்ணுகிறார்கள். சங்க இலக்கியங்களில் பறவைகள், சும்மா ஒரு பெரிய பயன்பாடு செய்யாது, சும்மா அது யாரும் ஒரு குழந்தை பிள்ளையை விட்டாலும் பண்ணும் எண்ணி போட்டு. நான் சொல்றது, இந்த திருக்குறள்ல ஒரு ஒரு இது திருவள்ளுவர் செய்வார், ஒரு அறம் சொல்வதற்கு இன்னொரு அறத்தை உவமையாக்குவார். இந்த குறள் அப்படிப்பட்ட ஒரு குறள். ஒரு அறத்தை சொல்வதற்கு உவமையாக இன்னொரு அறத்தை சொல்வார். அப்படி வர்ற குறள்களை எடுத்து அதை வகுத்து அதை ஆராய்ச்சி பண்ணினால் ஒரு நல்ல நூல் கிடைக்கும்.